ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله الحاضرون اتقوا الله عز وجل واطيعوا لقول الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون சர்வ புகழும் புகழ்ச்சியும் நம் எல்லோரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக விலகி தவிந்து நடப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல அவனே இந்த உலகத்தை படைத்தவன், அவனே இந்த உலகத்தினுடைய நிலைமைகளையும் படைத்தவன். நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பிரமாண்டமான படைப்பினங்கள் நாளாந்தம் அது அதனுடைய தொழிலை, அதனுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ விடயங்களை அவன் மறைத்து வைத்திருக்கின்றான். அதையும் படைத்தவன் அல்லாஹ்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எந்த ஒன்றும் நடக்கவும் முடியாது, நடைபெறவும் மாட்டாது. அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவின் பேரிலே அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் அவனுடைய கேள்விக்கும் அவனுடைய அறிவுக்கும் அப்பால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க மாட்டார், யாருக்கும் எதுவுமே நடக்க மாட்டார், எந்த ஒரு அசைவும் நடக்க மாட்டார். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்ந்த பழுத்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது எப்போது உல வேண்டும், எங்கு உல வேண்டும், யாருடைய தலையில் உல வேண்டும், அல்லது எந்த அமைப்பில் உல வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மின் பிரகாரம், அவனுடைய ஏவலின் பிரகாரம் நடைபெறுகின்றதே ஒழிய, மரத்தில் இருக்கக்கூடிய இலை பழுத்து விட்டது, இனி அது கீழே விழுவதென்பது இயற்கை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனெனில் உலகத்தினுடைய செயற்பாடுகள் இயற்கை என்று பேசக்கூடிய இயற்கைவாதிகள் மட்டும்தான் சொல்லுவார்களே ஒழிய, அல்லாஹ்வையும் மர்மீனாலையும் ஈமான் கொண்ட நாம் எந்த ஒரு சிறிய பெரிய விடயத்திலும் அது இயற்கை, அது காலத்தை பொறுத்தது, அது காலத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப நடைபெறக்கூடியது என்று ஒரு நாளும் பேசிவிடக் கூடாது. மழை பொழிகின்றது, இது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல. மழை பொழிவது இயற்கை அல்ல, மழை பொழிவது அல்லாஹ்வுடைய உத்தரவு. முழு மழையும் அல்ல, ஒவ்வொரு மழை துளியும், ஒவ்வொரு மழை துளியும் எந்த இடத்தில் விழ வேண்டும், எந்த கிணற்றில், எந்த பயிரில், எந்த நிலத்தில், யாருடைய தலையில், எந்த நீரில், அத்தனையும் முடிவு செய்யப்பட்ட விடயங்கள். ஒவ்வொரு மலைத்துளியும் அந்த மலைத்துளியை உரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அது வேறு இடத்தில் விழ முடியாது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமையை நாம் இயற்கையில் சிந்தித்துவிடக் கூடாது, இயற்கையோடு நாம் ஒப்பிட்டு ஒரு நாளும் பேசிவிடக் கூடாது. மாரிகாலம் என்றால் மழை பொழியும் என்று கூறுவது ஒருவனை குபுருக்கு ஆக்கிவிடும், அவனை காபிராக மாற்றிவிடும். மாரிகாலத்தில் மழை பெய்யும் என்பதும் கோடை காலத்தில் வெயில் அடிக்கும் என்று சொல்லுவது நாங்கள் அல்ல, அது வேறு ஒரு இன வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பேசுவார்கள், நாம் பேசிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை, காலை பொழுதை அடையக்கூடிய மனிதர்கள் இரண்டு அமைப்பில் காலை பொழுதை அடைகின்றார்கள். ஒரு கூட்டம் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, மறுகூட்டம் அல்லாவை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைகின்றார்கள். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக காலை பொழுதை அடைகிறார்கள் என்றால் என்ன? ஒருவன் காலையில் எழும்புகிறார், எழும்பி பார்க்கின்றார் மழை பொழிந்திருக்கின்றது, என்ன சொல்லுகிறார்? அல்லாவுடைய குதிரத்தின் மூலமாக, அல்லாவுடைய உத்தரவின் பேரில், அவனுடைய நாட்டத்தின் பேரில் இந்த மழை பொழிந்திருக்கின்றது என்று கூறுகிறார். ஒரு செயலை அல்லாவோடு தொடர்பு படுத்துகின்றான் இவன், மூமினாக காலை பொழுதை அடைகின்றான். மற்றவன், அவர் காலை பொழுதை அடைந்து பார்க்கின்றார் மழை பொழிந்திருக்கின்றது, என்ன சொல்லுகிறார்? இரவு இடி முழக்கம் கேட்கும் போதே எனக்கு தெரிந்து விட்டது மழை பொழியும் என்று. நேற்று வானம் இருட்டிருந்ததை பார்த்தவுடனே எனக்கு தெரிந்து விட்டது மழை பொழியும் என்று. இது மாறி காலம் என்று எனக்கு தெரியும், அதனால் மழை பொழியும் என்று எனக்கு தெரியும் என்று இயற்கையை இணைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் அல்லாஹ்வை நிராகரித்தவனாக காலை பொழுதை அடைகின்றான். அல்லாஹ்வை நிராகரித்தவனாக முத்திர்னா கதா பிகதா, இவ்வாறு இதன் காரணமாக, இதன் காரணமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் எது ஒன்று நிகழ்ந்தாலும் அதற்கு நாம் அல்லாஹ்வை தொடர்படுத்த வேண்டுமே ஒழிய உலகத்தினுடைய எந்த ஒரு அஸ்பாபையும் ஒரு போதும் தொடர்படுத்திவிடக் கூடாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் நம்முடைய தேவைக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன, சந்தேகமில்லை. ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தஆலா நமக்காக படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மூமின்களுக்காக, முஸ்லிம்களுக்காக எமக்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் நமக்கு ஹிதபத் செய்வதற்காக வேண்டி, நமக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி. சூரியன் அல்லாஹ்வுடைய தேவைக்கு படைக்கவில்லை, சந்திரனோ கடலோ கரையோ எதுவுமோ அல்லாஹ்வுடைய தேவைக்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அவன் தேவை அற்றவன், இந்த உலகத்தை இயக்குவதற்கு அவனுக்கு மலக்குமார்களும் தேவையில்லை, நபிமார்களும் தேவையில்லை, இந்த பூமியை நிலையாக வைப்பதற்கு மனிதர்கள் தேவையும் இல்லை. அல்லாஹ் தனித்தவன். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் போது அங்கே மனிதன் விடக்கூடிய ஒரு தவறு, மனிதன் விடக்கூடிய ஒரு தவறின் காரணமாக இந்த படைப்பினம் அவனுக்கு பாதகமாக மாறிவிடுகின்றது, பாதகமாக மாறிவிடுகின்றது. எப்படி? இந்த வசனத்தை கவனியுங்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டது எனக்காக என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். அதே மனிதன் தன்னுடைய முழு தேவைகளையும் இந்த உலகத்திடமே இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள எத்தனைக்கும் போது இந்த முழு உலகமே அவனுக்கு எதிரியாக மாறுகின்றது, இந்த முழு உலகமே அவனுக்கு எஜமானனாக மாறுகின்றது, இந்த முழு உலகமே அவனை தேடி தேடி வேலை வாங்குகின்றது. எப்போது மனிதன் என்னுடைய முழு தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் ஒருவனே, அவனிடமே நான் திரும்ப வேண்டும், அவனிடமே நான் பிரார்த்திக்க வேண்டும், அவனே நான் அழைக்க வேண்டும் என்று அவன் நெருங்கும் போது இந்த முழு உலகம் நமக்கு அடிமையாக மாறிவிடும், இந்த முழு உலகமும் நாம் சொல்லுவதை போல ஆகிவிடும். ஒரு நபியுடைய காலத்தில் யூஷா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அவர்கள் அரிஹா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தங்களுடைய படையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கூட வரக்கூடிய சகாக்களை பார்த்து, உங்களில் யாராவது திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியினுடன் இன்னும் சேரவில்லை, அதற்கு முன்னால் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு வந்துவிட்டதே என்று கருதுபவர்கள் என்னோடு வர வேண்டாம், அவங்களுடைய மனைவிமாரோடே இருந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் வீடுகளை கட்டி இன்னும் அதற்குரிய முகடு அமைக்கவில்லை, அதற்கிடையில் அழைப்பு வந்து விட்டது என்று கருதுபவர்கள் என்னுடன் வர வேண்டாம், அவர்கள் உங்களுடைய முகடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஒரு ஒட்டகத்தை அது கர்ப்பமாக இருக்கும் நிலைமையில் வாங்கி அது இன்னா அண்ணா என்று குட்டி போட இருக்கும் நிலைமையில் இருந்தால் அவர்கள் தங்களுடைய குட்டி கிடைக்கும் வரைக்கும் காத்திருங்கள், அவர்களும் எங்களுடன் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு படையோடு போகின்றார்கள். போகும் போது சூரியனை பார்த்து சொல்லுகின்றார்கள். எதை பார்த்து? சூரியனை. சூரியனை பார்த்து சொல்லுகின்றார்கள், அன மஅமூரன் வ அன்தி மஅமூரத்துன், நானும் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய ஒரு ஏவல், ஒரு ஏவல் விடுக்கப்பட்டவன். நீயும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமைதான், நீயும் ஒரு ஏவல் விடுக்கப்பட்டவன் தான். நாங்கள் யுத்தம் செய்ய வந்திருக்கின்றோம், ஆகையால் எங்களுடைய யுத்தம் முடியும் வரைக்கும் நீ மறையக்கூடாது, எங்களுடைய யுத்தம் வரைக்கும் நீ மறையக்கூடாது என்று சூரியனுக்கு உத்தரவு போடுகிறார்கள். சூரியனுக்கு உத்தரவு போடுகிறார்கள். ஹதீஸுடைய ரிவாயத்து முடிகின்றது, யுத்தம் முடியும் வரைக்கும் அல்லாஹ் சூரியனை அசையாமல் அப்படியே நிப்பாட்டி வைத்தான். இந்த பூமி நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, நபிமார்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான், நமக்கும் தான். நாம் சொல்லுவதை போல இந்த பூமி கேட்கும், ஏனெனில் இந்த பூமி நமக்கு அடிமை. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் நாம் தருகிவிடக் கூடாது. எப்போது இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களின் பக்கம் நம்மளுடைய கவனம் சென்று விடுமோ அப்போது இந்த உலகம் நம்மிடத்தில் வேலை வாங்க ஆரம்பித்து விடும், நம்மை அது அதனுடைய ஹாதிமாக ஆக்கிவிடும், அதற்கு பின்னால் நாம் அலைய வேண்டி வந்துவிடும், அதனுடைய சிந்தனையிலேயே நாம் இருக்க வேண்டி வந்துவிடும், அதனுடைய அழகு, அதனுடைய கவர்ச்சி, அதனுடைய இன்பத்துக்கு பின்னால் தன்னுடைய இன்பம் சுகம் அனைத்தையும் இழக்க வேண்டி வரும். எப்போது நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவோமோ அப்போது இது நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும், நமக்கு பின்னால் வரும். இன்னொரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பினமும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் அசைந்து கொண்டிருக்கின்றது என்பதை எவ்வளவு உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதே போல இன்னும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் வாழும் காலம் வரைக்கும் எனக்கென்று எழுதப்படாத எதையும் நான் அடைந்து கொள்ள மாட்டேன், எனக்கென்று எழுதப்படாத ஒரு துளி, ஒரு மணி சோறு, ஒரு மணி அரிசி, ஒரு துளி தண்ணீர் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடைப்பதெல்லாம் எனக்கு எழுதப்பட்டவைகள், எனக்கு கிடைக்காதவைகள் எனக்கு எழுதப்படாதவைகள், எனக்கு எழுதப்படாதது கிடைத்தாலும் அதை தங்கி நிற்க மாட்டாது, வாங்கி வந்துவிடும். இன்னமொருவருடைய பொருள் எனக்கு எழுதப்படவில்லை என்றால் அது என்னிடத்தில் தங்க மாட்டாது, அது எப்போ ஒரு நாள் கலட்டப்பட்டு விடும். இதுதான் ஈமான், இதுதான் உறுதியான நம்பிக்கை. சரி, எனக்கு அல்லாஹ் எழுதியவைகளை எப்படியும் தந்துதான் என்னை மரணிக்க செய்வான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன நஃப்ஸ லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, ஒரு ஆத்மா தன்னுடைய முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யாமல் மரணிக்கவே மாட்டாது. எனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயமாக கிடைக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் அது கிடைக்கப்பெறும் வழி இருக்கிறதே, அதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. அதை அடைந்து கொள்ள வேண்டிய வழி, அதை லேசுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் அது நம்முடைய செயற்பாட்டில் இருக்கின்றது, நம்முடைய செயற்பாட்டில். பாருங்கள், நம்முடைய வீட்டில் நான் நம்முடைய பிள்ளைக்கு ஸ்கூல் கலந்து வருவான், சாப்பாடு ஆக்கி வைத்திருக்கிறோம், சாப்பாட்டை பிஞ்சானில் போட்டு மேசையில் வைத்திருக்கிறோம், மேசையில் வைத்திருக்கிறோம். ஒரு சந்தேகமில் அவன் வந்தால் உடுப்பை கலட்டுவதும் அவன் பொடி வாஷ் பண்ணுவதும் சாப்பிடுவதும் தான். ஆனால் வீட்டில் மூணு நாலு பிள்ளைகள் ஓடி முண்டி அடித்து வருகிறார்கள், ஒருவரை ஒருவர் தள்ளி விடுகிறார். ஏன்? பசிக்குது, நான் சாப்பிடணும், நான் சாப்பிடணும். மாப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா? பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்குது, நீங்க சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்கும் பிங்கான சோறும் கறியும் போட்டு மூடி வச்சிருக்கோம், நீங்க ரெடியாகிட்டு வாரது மட்டும்தான் விடயம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை? சண்டை பிடிக்க தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை என்று சொல்லுவோமா இல்லையா? இந்த உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் போட்டு பாருங்கள், இந்த உதாரணத்தை நமக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நானும் நீங்களும் சண்டை பிடிப்பதும், நானும் நீங்களும் முண்டி அடிப்பதும், நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்வதும், நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் வஞ்சகமாக இருப்பதும், நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் பெரும் போட்டி போட்டு பெரும் சந்திரங்களை தீட்டி பெரும் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி பல தொடர்புகளை எல்லாம் செய்வதெல்லாம் நமக்கு எழுதப்பட்ட சோத்து மணிக்காக வேண்டித்தான், நமக்கு எழுதப்பட்ட ஒன்றுக்காக வேண்டித்தான். இது எதற்கு உதாரணம்? மனிதனுக்கு உதாரணமா அல்லது மனிதன் அல்லாத இன்னமொன்றுக்கு உதாரணமா? இது மனிதனுக்கு உதாரணம் அல்ல, நாம் சொல்ல மாட்டோம். காகங்களை பார்த்திருக்கிறீர்களா? காகங்களை பார்த்திருப்போம், கோழி குட்டிகளை பார்த்திருக்கிறீர்களா? கொஞ்சம் சோத்து மணியை அரிசியை வீசுகிறோம், என்ன செய்கின்றது? காகங்கள் முண்டி அடிக்கின்றன. ஆனால் நாம் மனதில் நினைக்கின்றோம், காகங்களே நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் சண்டை பிடித்தாலும், எவ்வளவுதான் ஒருவரை ஒருவர் கொத்தினாலும், உங்களுக்கு எழுதப்படாததை நீங்கள் சிங்க மாட்டீர்கள் என்று காகத்துக்கு ஒப்பிடுவதல்ல, நமக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நமக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நிராகரிப்பவனாக இருக்கட்டும், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகனாக இருக்கட்டும், அவனுக்கும் இந்த உலகத்தில் தண்ணி, அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு உடுப்பு, அவனுக்கு மனைவி, அவனுக்கு மக்கள், அவனுக்கு குடும்பம், எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது, எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவன் தனக்கு முடிவு செய்யப்பட்டதை அலைந்து திரிகின்றான், தேடி அலைகின்றான், அதற்கு பேயாட்டம் ஆடுகின்றான், இரவு பகல் என்று பாராமல் முயற்சி செய்கின்றான், வெயில் என்று மழை என்று பாராமல். ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது, யாரும் உலகத்தில் ஏமாறுவதை விரும்ப மாட்டோம். ஆனால் நாம் ஏமாறுபவர்களாக இருக்கும் காலம் வரைக்கும் நம்மை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார். நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஏமாறுகிறோம்? யதார்த்தத்தை புரியாததின் காரணத்தினால் பிழையானதை சரியென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அதுதான் ஏமாற்றம். ஒருவனுக்கு தேங்காயும் தெரியாது, மாங்காயும் தெரியாது, ஏதோ ஒரு பொருளை பார்த்து அவன் தேங்காய் என்று சொல்லுகிறான், அவனுக்கு யதார்த்தம் தெரியாது, ஆகரத்தை மறந்து வாழ்கிறான், உலகத்திலே ஏமாந்து கிடக்கின்றான். உலக வாழ்க்கையில் எனக்கு இன்ன புகழ் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அதனால் உலகத்தில் ஏமாந்து கிடக்கின்றான். மற்றவர்களுடைய புகழ், மற்றவர்களுடைய நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுடைய பெருமைக்குரிய வார்த்தைகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறான், மறுமையை மறந்து வாழ்கிறான். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஏமாற்றம் என்ன தெரியுமா? ஒருவன் படிக்காம இருப்பது ஏமாற்றம் அல்ல, ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊடு கட்டாமல், திருமணம் முடிக்காமல், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்காமல் மரணிப்பதென்பது ஏமாற்றம் அல்ல. இத்தனையும் செய்து மறுமையில் வெறும் கையோடு போகிறானே, இவன் தான் ஏமாற்றக்காரன். மறுமையில் ஒரு வாப்பாவை சந்திச்சோம், இது எனக்கும் பாடமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் பாடமாக இருக்கட்டும். ஒரு வாப்பா, அவருக்கு மூணு நாலு பெண் பிள்ளைகள், ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள். அவர் காலையில மூணு மணிக்கு எழுந்திடத்தில் இருந்து இரவைக்கு பத்து மணி வரைக்கும் இந்த ஆறு பிள்ளைகளுடைய படிப்புக்கு பின்னால் தன்னை முழு மூச்சோடு ஈடுபடுத்தினார். மொண்டசூரியில இருந்து அந்த பிள்ளைகள் பெரும் ஒரு பட்டம் அல்லது ஒரு பதவியை அடையும் வரைக்கும்
இந்த பிள்ளைகளை ஏற்றி இறக்கிறதும், இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் அலஞ்சி திரிவதும், இந்த பிள்ளைகளுடைய வேலவட்டிகளை செய்வது முழு 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 மூச்சு இந்த பிள்ளைகளுக்கு பின்னால. இவருடைய எண்ணம் என்ன, மூத்த மகன் ஒரு தொழிலை எடுத்தால் நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம், அவன் சம்பாதித்து தருவான் என்று இவர் நினைத்தார். அப்படியே நடந்தது. அவனும் படித்து முடிந்து தொழில் எடுக்க ஆரம்பித்தான், சம்பாதிக்க ஆரம்பித்தான். பணம் கைக்கு வந்தது. முதலாவது சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு கோல் எடுக்கிறான். பாப்பாவுக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லுவதற்கு வீட்டிலிருந்து நல்ல ஒரு விடை வரவில்லை, கவலையான ஒரு விடை வருகின்றது, கவலையான ஒரு விடை வருகின்றது. பையன் கேட்கிறான், என்னம்மா கொஞ்சம் கவலையோட இருக்கியல், இல்ல நீ உடனே ஊருக்கு வா, நீ உடனே வீட்டுக்கு வா, பாப்பாவை வந்து பார், என்ன நடந்த பாப்பாவுக்கு, பாப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார், பாப்பாவுடைய ஆயுள் இன்னும் ஓரிரு செகண்ட்கள் தான் இருக்கின்றன, நீ உடனே பாப்பாவை வந்து பார். ஆறு பிள்ளைகளும் படித்தார்கள், ஆறு பிள்ளைகளும் உத்தியோகம் எடுத்தார்கள். பாவம் இந்த வாப்பா ஒரு தொழுக கூட இல்லாமல் உலகத்தை விட்டு போய்விட்டார். நான் கேட்கிறேன், இந்த ஆறு பிள்ளையை நீங்க படிக்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன லாபம் இருக்குது? படிக்க வைத்ததை பிழை என்று நினைத்து விடக் கூடாது. நான் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? மறுமையில் அல்லாஹ் கேட்க போறான், உனக்கு ஆறு பிள்ளைய தந்தனே என்ன செய்தா என்று கேட்பானா, உனக்கு ஒரு ஆயிரம் தந்தேனே என்ன செய்தா என்று கேட்க போறான். கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது மற்றவர்களை வாழ வைப்பதற்கு அல்ல, நான் மறுமையில் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. மற்றவர்களை வாழ வைப்பது என்பது நம்முடைய பொறுப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆனால் நீ மறுமையில வெற்றி அடையணும். ஏனெனில் இந்த உலகத்தில் நமக்கு நோய்வாய்ப்பட்டால், நோய் வந்தால் யாரு ஏது எதற்கென்று என்ன செய்யணும் என்று கேட்பதற்கு பலர் இருப்பார்கள். நாளை மறுமை நாளையில் நிரந்தரமான நோய் வந்தால் பெற்ற தாய் கூட கேட்க மாட்டாள், பெற்ற தாய் கூட கேட்க மாட்டாள். இந்த பிள்ளைகள் விரோதிகளாக இருப்பார்கள், எதிரிகளாக இருப்பார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, என்ன சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இது எங்களுடைய தந்தை, எங்களுக்கு உலகத்தை திறந்து தந்தார், ஆனால் மார்க்க கல்வியை கற்றுத்தரவில்லை, உன்னுடைய கலாமை கற்றுத்தரவில்லை, எங்களுக்கு அவர்கள் உன்னை நெருங்கக்கூடிய வழியை கற்றுத்தரவில்லை, ஆகவே நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம். பிள்ளைகள் சொல்லுவது மட்டுமல்ல ஏமாற்றம், நாளைக்கு அந்த பாப்பா தலையில கைய வச்சு, நீங்க என்ன ஏமாற்றம், என்னை அல்லவா ஏமாற்றம் ஆக்கி விட்டீர்கள். இது அத்தனையும் குர்ஆனுடைய ஆயத், என்ன சொன்னது குர்ஆனுடைய ஆயத். நாளைக்கு சொல்லுவார்கள், ஏமாந்து விடக்கூடாது. உலக வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்காக வேண்டி ஆக்கிக் கொண்டோம். நம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஒரு கணம் ஒரு தனிமையில இருந்து, நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுபவ தொழுகை இல்லாமல் வயலை பார்க்க செல்கிறோம், ஐவேளை தொழுகை இல்லாமல் உணவை தேடுகிறோம், மனைவி மக்களோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பதற்கு கூட நேரம் இல்லாமல், இந்த உலகத்தில் எனக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அலைந்து திரிகின்றோம். ஏன் ரப்பிடத்தில் ஒரு நாளாவது கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் எத்தனையோ மனிதர்களுக்கு அறியாத புறத்தில் அவர்கள் தேடாமலேயே உணவளிக்கக்கூடிய நீ என்னை மட்டும் ஏன் இப்படி அலைய வைத்திருக்கிறாய்? அல்லாஹ் நீதியாளன், நியாயமானவன். ஒரு அடியார் இப்படி கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு ரோஷம் வருகின்றது. நாமே முடிவெடுத்து விட்டோம், நான் முயற்சி செய்தால்தான் எனக்கு சாப்பாடு. நான் சொன்னேனே, இந்த உலகத்தில் மஹ்லூக்கின் பக்கம், அல்லாஹ் படைத்த படைப்பினங்களின் பக்கம் நீ எப்போது உன்னுடைய தேவைக்காக திரும்பி விடுவாயோ அப்போது இந்த உலகம் உன்னிடத்தில் வேலை வாங்கும், உன்னை கஷ்டப்படுத்தும், உன்னுடைய நிம்மதியை பறித்து விடும், உன்னுடைய சந்தோஷத்தை இழக்க செய்து விடும், உன்னுடைய உள்ளத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாம் பறந்து விடும். மனிதன் முடிவெடுத்து விடுவான், என்னுடைய பிள்ளையை படிக்காவிட்டால், படிப்பிக்காவிட்டால் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன? இந்த கேள்வி இருக்கிறதே, இந்த பிள்ளை உனக்கு ஒரு நாளும் சாதகமாக அமைய மாட்டான், பாதகமாகத்தான் அமைவான், பாதகமாகத்தான் அமைவான். உன்னுடைய பிள்ளையுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிள்ளைக்கு காட்ட வேண்டிய வழி அது அல்ல, பிள்ளையை நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் அது அல்ல, பிள்ளையை யூனிவர்சிட்டிக்கு கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பது அல்ல நம்முடைய பொறுப்பு. அதுக்கு அல்லாஹ் பிள்ளை தரவில்லை. அல்லாஹ் பிள்ளையை தந்தது உண்ட பிள்ளையை சொர்க்கத்துக்கு கூட்டி போ. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்புஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா என்று தான் சொல்லுகிறான். நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் கட்டளை, இதுதான் கட்டளை. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன், மனைவிக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய பரம்பரைக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன், சொத்துக்களை. என்ன லாபம், என்ன லாபம்? கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்வ சீமாட்டி, செல்வ சீமாட்டி. கதீஜா ரதியல்லாஹுடைய பேரை சென்னாலே இந்த சீமாட்டி என்பது வந்துவிடும். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயில அழுகின்றார்கள். ஏன் யா ரசூலுல்லாஹ் அழுகின்றீர்கள்? இல்ல, இந்த செல்வ சீமாட்டி மரணிக்கும் போது அவளுடைய வீட்டில பத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் லாமன்ன இல்லையே என்று அழுகிறார்கள். என்ன தப்ப விட்டு போட்டு போன, என்னத்தை விட்டுட்டு போனார்கள்? இன்றைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்தேன், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 100,000 தீனார் அன்பளிப்பாக வந்தது. அந்த மாலை பொழுதை அடைவதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டு அடிமை பெண்ணை கூப்பிட்டு, இதை இன்னாருக்கு 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 பங்கு வைத்து விடு, இருள் வருவதற்கு முன்னால் பங்கு வைத்து விடு, அடுத்த நாள் முடிவதற்கு முன்னால் பங்கு வைத்து விடு. எல்லாம் பங்கு வைத்து முடிஞ்சாச்சு. அடிமை பொம்பளை கேட்கிறா, அம்மையாரே, நீங்க இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? ஆம், வந்த தீனார்ல ஒரு தீனாரை வைத்திருந்தால் நமக்கு கொஞ்சம் நோன்பு துறக்கிறதுக்கு என்னையாலும் வாங்கியிருக்கலாமே. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், என்னுடைய வீட்டில ஒரு சாமானும் இல்லை என்ற செய்தி எனக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் நான் ஒரு தீனாரை வைத்திருப்பேன். நாம செல்வோம், என்ன முட்டாள்தனம் என்று கேட்போம். முட்டாள்தனம் இல்ல சகோதரர்களே, சொர்க்கத்துக்காக வாழ்ந்தார்கள், மறுமையினுடைய வெற்றியை இலக்காக கொண்டு வாழ்ந்தார்கள், மறுமையில் அம்மாவுடைய கேள்வியை மையமாக வைத்து வாழ்ந்தார்கள். இப்ப யாராவது சொல்லுவோமா, ஆயிஷா ரதியல்லாஹு நஷ்டமடைந்து விட்டார்கள், கதீஜா ரதியல்லாஹு நஷ்டமடைந்து விட்டார்கள், யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வெற்றி அடைந்து விட்டார்கள், ஜெயசீலர்கள். ஆனால் நானும் நீங்களும் தான் முயற்சி செய்யணும். வெற்றி அடைய வேண்டியவர்கள் நானும் நீங்களும். ஏதோ ஒன்றுக்கு பின்னால் அடைந்து திரிகின்றோம். எங்கேயோ இருக்கின்றது நம்மளுடைய கபர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கபர் நம்மளுடைய காலடியில் இருக்கின்றது. இன்னும் எவ்வளவு காலம் இருக்கின்றது வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. பணங்கள் எங்கெங்கெல்லாம் கிடக்கின்றன, கடன்கள் எங்கெங்கெல்லாம் கிடக்கின்றன, கொடுக்க வேண்டியவர்களுடைய உரிமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மரணம் என்ன சொல்லி போட்டா வரப்போகுது? இல்ல, நாம் தான் மரணித்து விட்டோம் என்றால் நம்முடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஜனாசாவை அடக்கிவிட்டு நமக்காக ஏதாவது நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நிரந்தரமாக என்று நினைக்கின்றீர்களா? உலகத்தில் மரணித்த எத்தனையோ பணக்காரர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா, எத்தனையோ பெரும் பணக்காரர்களை பார்த்திருக்கிறோம் அல்லவா. எங்கே அவர்களுடைய குழந்தைகள்? என்ன செய்கிறார்கள், என்ன செய்தார்கள்? பிள்ளையான கண்ணோடு பார்க்காமல் படிப்பினை கண்ணோடு பாருங்கள். நம்முடைய பிள்ளை நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய பிள்ளை செய்வான் என்று நம்பி நாம் செய்யாமல் இருக்கலாமா? நாம் அல்லவா செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளை வீட்டில குளிச்சு போட்டு டவல் அங்க போடுவான், பவுசர் இங்க போடுவான், ஈர உடுப்பு அங்க போடுவான். பிள்ளையே எடுக்கட்டும் என்று யாராவது இருப்போமா? இல்ல, நாம் தான் எடுத்து போடணும் என்று நினைக்கக்கூடிய நாம் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளை நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அறியாமை. ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கின்றோம்? நாம் யாரின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? வெற்றி என்பது உலக வாழ்க்கையினுடைய வெற்றி அல்ல, பட்டம் என்பது உலகத்தில் உள்ள கிடைக்கக்கூடிய பட்டம் அல்ல, உலகத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்கள் அல்ல. பட்டம் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கணும், வலது கையில்.
பேர் கிடைக்கணும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து. என்ன பேர் தெரியுமா? அல்லாஹ் சொல்லணும், ஏ அடியானே, இன்னாருடைய மகன் இன்னாரே, முஹம்மதுடைய மகன் அப்துல்லாவே, இங்க வா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போ சொர்க்கத்துக்கு. இதுதான் வெற்றி. இந்த வார்த்தைக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காகத்தான் நபிமார்கள் தங்களை இழந்தார்கள். இந்த வார்த்தைக்காகத்தான் ரசூல்மார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த வார்த்தைக்காகத்தான் சஹாபாக்கள் பிளக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உரைக்கப்பட்டார்கள், விதவையாக்கப்பட்டார்கள் அவருடைய மனைவிமார்கள். இந்த வார்த்தை வரணும். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், இந்த உம்மத்தில பணக்காரன், இந்த உம்மத்தில பணக்காரன், பெரும் செல்வர்கள். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் என்னுடைய சஹாக்களில், என்னுடைய தோழர்களில் எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள். அப்துல் ரஹ்மான், உங்களை மட்டும் காணலையே, உங்களை மட்டும் காணலையே, நீங்க ரொம்ப தாமதமாகத்தானே வந்தீர்கள். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். நம்மளை போல சேகரித்து வைத்தவரா, அல்லது மிச்சம் பிடித்து வைத்தவரா, அல்லது சேமிப்பில போட்டவரா? இல்ல, வருவாயை விட செலவு அதிகமாக இருந்தது. வாரி 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 செலவழித்தார்கள். அதையும் விட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர் ரஹ்மான். நீங்க ரொம்ப லேட். அழுதார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்யணும்? சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், என்னுடைய உம்மத்துல நீங்க ஆகப்பெரிய செல்வந்தன், இத்தனைக்கும் அல்லாவிடத்துல கணக்கு கொடுத்து தப்புறத்துக்கு உங்களுக்கு நேரம் எடுத்து விட்டது. ஒரு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவருடைய நிலைமை இப்படி என்றா, என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசிப்போம். படிப்பினை பெறணும். உலக வாழ்க்கையில பொய்ய சொல்லியாவது பாஸ் பண்ணிடலாம், உலக வாழ்க்கையில பொய்ய சொல்லியாவது முன்னுக்கு வந்துடலாம். அல்லாவிடத்துல பொய் சொல்லலாமா? அல்லாவிடத்துல நாம் ஏதாவது பொய் கணக்கு காட்டலாமா? அல்லாவிடத்தில் ஏதாவது அல்லாவை ஏமாற்றலாமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. சிலர் தொழிலுக்கு பின்னால் அலைந்து திரிகிறார்கள், சிலர் வயலுக்கு பின்னால் அலைந்து திரிகிறார்கள், சிலர் கால்நடைகளுக்கு பின்னால் அலைந்து திரிகிறார்கள், சிலர் அவர்களுடைய இன்னும் இன்னும் சில விடயங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகின்றார்கள். எங்கே போகின்றீர்கள்? எங்க ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எதற்காக இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்ய வேண்டிய நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மளை நாமளே கேட்கணும். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மரணங்களை பார்க்கவில்லையா? ஜனாசாக்களுடைய வேகத்தையும், ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடிய வேகங்களையும் பார்க்கவில்லையா? ஜமௌத்தாக்கூடியவர்களுடைய வயதுகளை பார்க்கவில்லையா? அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்கள், திடகாத்திரமானவர்கள், எந்த நோயும் இல்லாதவர்கள், அழகாக சிரித்து பேசியவர்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். கண்ணால பார்க்கிறோம் தானே. கொஞ்சம் நம்மை நாம் கேட்போம், என்னுடைய உயிர் எப்படி வாங்கப்பட போகுதோ, நான் எப்படி இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேனோ, நான் எப்படி இந்த உலகத்தை விட்டு கடைசியாக அல்லாஹ்வை சந்திக்க போறேனோ, என்னிடத்துல என்ன அமல்கள் இருக்கின்றன, நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன், மறுமைக்காக நான் முற்படுத்தி வைத்தவைகள் என்ன? இன்னும் ஏமாறக்கூடாது. அல்லாஹ் நமக்கு எழுதியதை நிச்சயமாக தருவான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அவனுக்கு விருப்பமான அமல்களை செய்வோம். அதற்கு இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியமோ, உலக அலுவல்களோ, உலகத்தினுடைய நிர்வாகங்களோ, உலகத்தினுடைய படிப்புகளோ தடையாக இருந்துவிடக் கூடாது. அது தடையாக இருந்துவிட்டால் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து மறைந்து விடுவான். நாம் அல்லாஹ்வை மறக்க வேண்டி வந்துவிடும். வலா தகூனு கல்லதீன நஸுல்லா فَأَنْسَاهُمْ أَنْفُسَكُمْ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்க ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விடுவான், நீங்களும் உங்களை மறந்து விடுவீர்கள். ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனைக்குரிய காலம். இலங்கையை பொறுத்த வரைக்கும், முழு உலகத்தையும் பொறுத்த வரைக்கும், நம்முடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் பல வகையான சோதனைகள். மழை என்று பெய்கின்றது, இது மாரிகால மழை அல்ல. அல்லாஹ் நாடினால் இது நம்மளுடைய வீடுகளையும் நாசமாக்கிவிடும், நம்முடைய கடல்களையும் கொந்தளிக்க செய்துவிடும், நம்மளுடைய நதி குளங்களையும் அது ஓவராக மாற்றிவிடும்.
வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதனால் மலைக்குள்ள புதினம் பார்க்கிறது அல்ல, யா அல்லாஹ் இந்த மலையை அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்ற துஆவை ஓதும். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுக்கு சாதகமாக்கிட்டா பாதகமாக்கிடாத, சாதகமாக்கிட்டா பாதகமாக்கிடாத. மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள ஒளியாதங்க, மழை பெஞ்சா பள்ளிக்குள்ள வாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. வானம் இருந்தால் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்துடுவாங்க, வானத்தினுடைய இருள் போகும் வரைக்கும் சுஜூதுல கிடப்பாங்க. இதுதான் நபியுடைய வழி, இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி. கொஞ்சம் சூரிய சந்திர கிரகணம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் பயந்து விடுவாங்க. என்ன பயம்? உலகம் அழிய போகுதோ என்ற பயம். ஆனா நானும் நீங்களும் கண்ணாடியை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்ணாடியை வச்சு புதினம் பார்க்கிறோம், அதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாவின் பக்கம் பாருங்கள், தொழுகையின் பக்கம் பாருங்கள். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பள்ளி வாசல்களும் கட்டி முடிவடைந்து விட்டன, எல்லா பள்ளிகளுக்கும் மாவுல் போட்டாச்சு, எல்லா பள்ளிகளுக்கும் அப்சையாரும் கட்டியாச்சு. ஆனா எந்த பள்ளியிலையும் மூணு சப்பை விட இன்னும் சனம் கூடல்ல, மூணு சப்பை விட சனம் கூடல்ல. சில பள்ளி வாசல்ல சுபவுக்கு 10 பேர் 15 பேர் தான், இது குறைய அல்ல. தேவையா போய் பாருங்க, ஓர் இது பள்ளி வாசல்ல மட்டும் 2 சப்பு நிற்கின்றார்கள் சுபவுக்கு. மற்ற தக்கியாக்கள், மற்ற சாதாரணமான பள்ளி வாசல்கள்ல ஆக்கல் இல்ல, ஆக்கல் இல்ல. பயமா இருக்கு இல்லையா? பயம் பெறலையா? பயம் பெறலையா? பயம் பெறணும். மக்கள் பள்ளிக்கு வரலண்டா பயம் பெறணும். மழை பெய்ஞ்சா பயம் இல்ல, சுனாமி வந்தா பயம் இல்ல, சூறாவளி வார பயம் இல்ல. முஸ்லிம்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்கள், பயப்பட வேண்டிய ஆகப்பெரிய சோதனை, ஆகப்பெரிய சோதனை. ஆகவே அந்த முஸ்லிம்களில் நானும் ஒருவன். நான் சுபவுக்கு பள்ளிக்கு வருகிறேனா இல்லையா என்பதை பாருங்கள், மற்றவர்களை உடுவோம். நான் ஐவேளை தொழுகையின் ஜமாத்தோடு தொழுகிறேனா இல்லையா என்று பாருங்கள். என்னுடைய மனைவி, நான் பெற்ற பிள்ளைகள், என்னுடைய உடன் பிறப்புகள் தொழுகிறார்களா என்று கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க வயலுக்குள்ள போனா ஒரு முசல்லாவோட போங்க, உங்களோட புறையில ஒவ்வொரு செஞ்சு தொழுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவார். நீங்க மாடு மேய்க்கிற இடத்துக்கு போறீங்களா, ஒரு முசல்லாவோட போங்க. உடுத்த உடுப்பு நஜீஸ் இல்லை என்றால், ஒவ்வொருப்பதற்கு தண்ணீரும் இல்லை என்றால், தயமமாவது செய்து அந்த இடத்துல தொழுங்கோ, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். மலையடி வாரத்தில் பாங்கு சொல்லி தொழுவது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம். சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி தொழுகையை பிற்படுத்த வேண்டாம், தொழுகையை நாசப்படுத்த வேண்டாம், தொழுகையை ஹராபாக்க வேண்டாம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, துவா செய்ய வேண்டிய காலம் இது. அல்லாஹ்விடத்தில் திரும்பி அல்லாஹ்விடத்திலே நம்மளுடைய தேவைகளை முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை விட்டுவிட்டு யாருக்கோ யாரு ஏற்றி, யாருக்கோ யாரு மாற்றம் செய்து, யாருக்கு யாரோ மாற்றுவதன் மூலமாகத்தான் சரிவரும் என்று உலகத்தை நம்பியிருக்க வேண்டாம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்துவானாக, யாழ்வா பெய்யக்கூடிய இந்த மலையை எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவாயாக, தேவையான இடங்களுக்கு இந்த மலையை பொழிய செய்வாயாக, உன்னுடைய சோதனைகளை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாழ்வா மீதமாக இருக்கக்கூடிய காலத்தை உனக்கு விருப்பமான நல்ல அமல்கள் ஈடுபட தௌஃபிக் செய்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வாயாக, கலிமாவோடு மரணிக்க செய்வாயாக. யாழ்வா நல்லடியார்களோடு நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக. எமது பிள்ளை குட்டிகளை பாதுகாப்பாயாக, அவர்களையும் ஈமான்தாரிகளாக சாலியான பிள்ளை ஆமீன் ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Oh.